بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹினுடைய பேரர்களால் நமது இந்த வாராந்திர வகுப்பிலே அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்குவதற்காக நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக அல்லாஹனுடைய தூய்மையான இந்த மார்க்கத்துக்கு எமது பங்களிப்பு என்ன என்ற இந்த தலைப்பினூடாக உங்களுக்கு அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சில செய்திகளை நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, நாம் வாழும் இவ்வுலகிலே இஸ்லாமும் முஸ்லீம் உம்மத்தும் பலவிதமான எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது, வரலாறு காணாத அளவுக்கு இஸ்லாத்தை எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ, இஸ்லாத்தை எப்படியெல்லாம் தவறாக சித்தரிக்க முடியுமோ, அந்த வேலைகளை எதிரிகள் நிறையவே செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை பற்றி சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய இந்த தீன், இந்த மார்க்கம், இதை நாம் நமது உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அதில் நாம் உண்மையாளர்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படும் போது, இந்த மார்க்கத்துக்கு மீது ஒரு களங்கம் சுமத்தப்படுகின்ற போது, அது ஒரு மூமினுக்கு வேதனை அளிக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்தில் அது கவலையை ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் அவன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம், அவன் தனது உயிரை விட மேலாக மதிக்கின்ற இந்த மார்க்கம், இதன் மீது ஒரு களங்கம் சுமத்தப்படுகின்ற போது அதை ஒரு மூமினால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியான ஒரு பின்னணியிலே, இப்படியான ஒரு பயங்கர ஒரு சூழலில் அல்லாஹுடைய தீனுக்கு என்னால் நான் ஒரு குறைந்த பங்களிப்பையாவது நான் செய்யவில்லை என்றால், நாளை மறுமையுடைய நாளில் ரப்புல் ஆலமீன் என்னிடம் கேட்பானே, எனது சக்திக்கு உட்பட்டு, சக்திக்கு மீறி அல்ல, எனது சக்திக்கு உட்பட்டு நான் செய்ய வேண்டிய பங்களிப்பை அல்லாஹுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு நான் செய்யவில்லை என்றால், அல்லாஹு தஆலா மறுமையில் இதை பற்றி என்னிடம் கேட்கும் போது நான் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டுமே என்ற அந்த சிந்தனை, அந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் நமக்காக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான். அவன் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சூரத்துல் பக்கராவுடைய 29 வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்துக்காக பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்திருப்பதாக சொல்கிறான். அது மாத்திரமல்லாமல் சூரத்து நஹல், அந்த சூரத்து நஹலிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, அதாவது உங்களுக்கு அவன் இரவை வசப்படுத்தி தந்தான், உங்களுக்கு பகலை வசப்படுத்தி தந்தான், சூரியனை வசப்படுத்தி தந்தான், சந்திரனை வசப்படுத்தி தந்தான். இப்படி இந்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பயன்படக்கூடிய விதத்திலே அமைத்திருக்கிறான். இந்த அனைத்து நியமத்துகளையும் அருள்களையும் மனிதனுக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால், மனிதன் அல்லாஹுடைய தீனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழ்வதற்கு அவன் கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் மனிதனுக்கு பயன்படுவதற்காக படைத்தானோ அந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கின்றன. சூரியனை எடுத்துக்கொண்டாலும், சந்திரனை எடுத்துக்கொண்டாலும், இரவை எடுத்துக்கொண்டாலும், பகலை எடுத்துக்கொண்டாலும், இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் இவற்றை மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைத்திருக்கிறான். இந்த ஒவ்வொன்றும் ரப்பை துதி செய்த வண்ணம், ரப்பை நினைவு கூர்ந்த வண்ணம் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அவன் சொல்கிறான், துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, அதாவது இந்த 7 வானங்கள், அதே போன்று இந்த 7 பூமிகள், அதே போன்று அவற்றுக்கு மத்தியில் உள்ளவைகள், இந்த அனைத்தும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன. இந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொன்றும் எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த அனைத்தும் அல்லாஹுவை போற்றி துதித்த வண்ணம் இருக்கின்றன. எனினும் உங்களுக்கு அவைகள் செய்கின்ற தஸ்பீகளை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அனைத்து வசதிகளையும் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான், செய்து கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்டவைகள் அல்லாஹுவை புகழ்கின்றன, அல்லாஹுவை தஸ்பீக செய்கின்றன, அல்லாஹுவை துதிக்கின்றன என்று சொன்னால், மனிதன் இதற்காகவே படைக்கப்பட்டவன். அல்லாஹ் எப்படி சொல்றான், வமா கலக்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இதற்காக படைக்கப்பட்ட மனிதன் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய தோளிலே சுமத்தப்பட்ட இந்த அமானிதத்தை அவன் புறக்கணித்து அலட்சியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அரவல் அமானத்து அல சமாவாதி வல் அருள், நாம் இந்த அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகளுக்கு இதை சுமந்து கொள்ளுமாறு நாம் என்ன செய்தோம், அவைகளுக்கு இதை ஒப்படைத்த போது அவைகள் மறுத்துவிட்டன. இந்த அமானிதத்தை பொறுப்பேற்பதற்கு அவைகள் மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் இதை சுமந்தான். இந்த அமானிதத்தை சுமந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாகவும் மடமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்மீது நாம் இந்த அமானிதத்தை பொறுப்பேற்றிருக்கிறோம். அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், இதை சுமந்திருக்கக்கூடிய நாம், இந்த அமானிதத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம், அதற்குரிய கடமையை நாம் செய்தாக வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த அல் குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருப்போம் என்றால், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹுடைய அச்சத்தின் காரணத்தால், அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தால் அந்த மலை சுக்குநூறாக போயிருக்கும். ஏன் மலை அந்த அல் குர்ஆனுடைய அமானிதத்தை அதை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. இதை மனிதன் ஏற்றிருக்கிறான், மனிதனுக்கு இதை இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற அந்த பொறுப்பு ஒவ்வொரு மனிதனையும் சார்ந்ததாக இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கின்ற போது அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யுஸப்பிஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள வைகள் ஒவ்வொன்றும் அதே போன்று பறவைகள் அணி அணியாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்த வண்ணம் இருக்கின்றன. குல்லுன் ஹது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, இந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவைகளுக்கு தெரியும் அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும், அல்லாஹுவை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. ஆனால் இதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை தொழுவதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன், இந்த மனிதன் இதை மறந்து, இதை அறியாமல், இதை அலட்சியப்படுத்தி, புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் ரப்பை எப்படி தொழ வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறது, ரப்பை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இது மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் இவைகளை விட ஒரு கேடுகட்ட நிலையில் தான் இவன் என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இங்கு உணர முடிகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள், இந்த நிகழ்வுகளோடு எமது வாழ்வை நாம் உரசி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த நியமத்துகள் அருள்களை அல் குர்ஆனிலே நினைவு கூறுகிறான். அதிலே சூரத்து நம்ர் என்ற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நமல் என்றால் என்ன, நமல் என்றால் என்ன, எறும்பு. நமல் என்றால் எறும்பு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்துக்கு இந்த பெயரை சூட்டுகிறான் என்று சொன்னால், இந்த பெயர் சூட்டப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய பின்னணி என்ன, அந்த வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கின்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அந்த படையும் பயணிக்கின்ற போது அங்கு எறும்புகள் பெரும் கூட்டமாக இருக்கின்றன. அந்த எறும்புகளில் ஒன்று என்ன சொல்கிறது, அந்த ஏனைய எறும்புகளை அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறது, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்குள் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், நுழைந்து விடுங்கள். சுலைமான் தன்னுடைய படையோடு வந்து கொண்டிருக்கிறார், அவரை அறியாமல், அவருடைய படைக்கு தெரியாமல் நீங்கள் அழிக்கப்பட்டு விடலாம். இந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிகின்ற ஆற்றலை ரப்புல் ஆலமீன் வழங்கினான். இதில் என்ன படிப்பினை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான், அதாவது ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக உணர்வு, ஒரு எறும்பு தனது அந்த கூட்டத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்று விரும்புகிறது. சுபஹானல்லாஹ், இந்த உணர்வு, அதாவது ஒரு எறும்பு, அதற்கு இப்படியான கடமைகள் எதுவும் என்னது பொறுப்பாக்கப்பட்டில்லை. ஆனால் அந்த எறும்பு தனது கூட்டம் அழிந்துவிடக் கூடாது, அழிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற கவலை அதற்கு இருக்கிறது என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களை, எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கவலை இருக்க வேண்டும், அட இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே. இந்த எமது சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில், இந்த இனத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ரப்பை அறியாமல், ரப்புடைய மார்க்கத்தை அறியாமல், ரப்பிடமிருந்து வந்த வேதத்தை அறியாமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே, அந்த கவலை உணர்வு கொஞ்சமாவது நமது உள்ளத்தில் இருக்குதா? நமது உள்ளத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம், நாம் ஒவ்வொருவரும் அறிவோம், இந்த கவலை உணர்வு இருக்குதா? அதாவது இவ்வளவு மக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்களே, வழிதவறி இருக்கிறார்களே, சிறுக்கில் இருக்கிறார்களே, குஃபுரில் இருக்கிறார்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, படைத்த ரப்பை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமே. நமது சமுதாயத்தில் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொன்னவர்கள் எவ்வளவு பேர்கள் கபர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு கிடக்கிறார்களே, சிறுக்கை செய்கிறார்களே, அவுலியாக்கள் என்ற பெயரிலே இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமே என்ற இந்த கவலை உணர்வு இருக்கிறதே, இது முதலாவது வர வேண்டும். இதுதான் என் அருமையானது, நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும். அது நமது தோள்களில் சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பு. அந்த பங்களிப்பை செய்வதற்கு முதலாவது இந்த உணர்வு தேவை. என்ன உணர்வு? அட இவ்வளவு மக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்களே, இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த கவலை உணர்வு முதலில் அவசியம்.
அது ஒரு எறும்புக்கு இருந்தது. தனது சமூகம் அழிக்கப்பட்டு விடுமே என்ற அந்த பயத்தில், அச்சத்தில் தனது கூட்டத்துக்கு சொல்லுகிறது, அவசரமாக உங்களுடைய பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், அழிக்கப்பட்டு விடுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்வார்கிறான், இந்த உணர்வு கூட உங்களுக்கு இல்லை என்று சொன்னார். இந்த எறும்புக்கு இருந்தத இந்த உணர்வு, தனது கூட்டத்தை அழிவில் இருந்து காக்க வேண்டும் என்ற இந்த உணர்வு, இந்த உணர்வு கூட உங்களுக்கு இல்லை என்று சொன்னா நீங்க யாரு? அப்ப எறும்பை விட நீங்க சிறந்தவர்களா? அல்லாஹு தஆலா அதைத்தான் இங்கு உணர்த்த விரும்புகிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த உணர்வு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனுடைய அந்த மரண படுக்கையில் என்ன செய்யறாங்க, கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்களே. அந்த நேரத்தில் அவன் தனது தந்தையை பார்க்கும் போது தந்தை சொல்கிறார், நீங்கள் காசிமுடைய அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது அவன் கலிமாவை சொல்கிறான். கலிமாவை சொன்னவுடன் அவனுடைய உயிர் பிரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன சொன்னவர்களாக வெளியேறினார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கலஹு மினன் நார், இவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப இது ஒரு தாயுடைய கவலை என்ன, யாரும் நரகத்துக்குரியவர்களாக மரணித்து விடக்கூடாது, நரகத்துக்குரியவர்களாக மரணித்து விடக்கூடாது, அந்த கவலை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்தது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அதே சூரத்து நம்மளை எடுத்து பாருங்கள். அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது படைகளை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஹுதுஹுதை காணவில்லை, அந்த பறவையை காணவில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே ஹுதுஹுதை காணவில்லை, எங்கே அது மறைந்து விட்டது என்று கேட்கிறார்கள். அது தகுந்த காரணத்தை கொண்டு வரவில்லை என்றால், இந்த இடத்தில் இல்லாததுக்கு, சமூகம் அளிக்காததுக்கு தகுந்த காரணத்தை கொண்டு வரவில்லை என்றால் அதை நான் கடுமையாக தண்டிப்பேன், கடுமையாக தண்டிப்பேன், அல்லது அதை நான் அறுத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சற்று தாமதமானதன் பிறகு அந்த பறவை பறந்து வருகிறது. வந்து என்ன சொல்கிறது, உங்களிடம் இல்லாத, நீங்கள் அறிந்து கொள்ளாத ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சபை நாட்டினுடைய உறுதியான பினப இன் யகீன், ஒரு உறுதியான செய்தியை, தகவலை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உறுதியான தகவல் என்று சொல்கிறது. நறுமையான சகோதரர்களே, அதை சொல்லி சொல்கிறது, நான் அங்கு ஒரு பெண்ணை, ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணோடு வாழக்கூடிய அந்த சமூகம் அவர்களை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், சூரியனை வணங்கக்கூடியவர்களாக. அவருக்கு மகத்தான ஒரு ஆட்சி பீடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சமூகம் என்ன செய்கிறது, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவளும் அந்த அவருடைய சமூகமும் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக நான் கண்டேன். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அந்த பறவை பேசுகிறது, சொல்லுகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஷைத்தான் அவர்களுக்கு அந்த காரியத்தை அழகுபடுத்தி காட்டியிருக்கிறான். எதை அலங்கரித்து காட்டியிருக்கிறான், சூரியனை வணங்குவதை அலங்கரித்து காட்டியிருக்கிறான். ஷைத்தான் அவர்களை நேர்வழியை விட்டு தடுத்திருக்கிறான், அவர்கள் நேர்வழியிலே இல்லை. இன்னும் சொல்லுது பாருங்க, அந்த பறவை என்னெல்லாம் சொல்லுது பாருங்க, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுஹ்ரிஜுல் கப்அ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியிலே மறைந்திருக்கக்கூடியவற்றை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய, அதே போன்று வயலமு மா துஃபூன வ மா துஅலினூன், நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடிய அந்த ரப்பை அவர்கள் வணங்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ், அந்த பறவை சொல்கிறது, பேசுகிறது. நினைச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தான அரிசுக்கு சொந்தக்கான ரப் என்று அந்த பறவை சொன்னது. இவ்வளவுத்தையும் அந்த பறவை பேசுது, எதெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள், அந்த காரியத்தை அவர்களுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டியிருக்கிறான், அல்லாஹுடைய நேர்வழியை விட்டு ஷைத்தான் அவர்களை தடுத்திருக்கிறான், அவர்கள் நேர்வழியிலே இல்லை, இந்த வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து அறிவும் ஞானம் இருக்கக்கூடிய அந்த ரப்பை அவர்கள் வணங்க வேண்டாமா? வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தான் மகத்தான அரசுடைய ரப் என்றெல்லாம் அந்த பறவை பேசியது என்று சொன்னால், இவற்றையெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முன்வைத்தது என்று சொன்னால் இந்த நிகழ்வினூடாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அருமையான சகோதரர், இந்த மனிதன் ரப்பை மாத்திரம் வணங்குவதற்காக படைக்கப்பட்டானோ அவனுக்கு இது விளங்கல. பறவைக்கு விளங்கியது, இந்த கூட்டத்துக்கு விளங்கவில்லை. பறவைக்கு விளங்குது, அடே வழிகேடு இது. அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்கள் சூரியனை வணங்குகிறார்களே, இது ஒரு தெளிவான வழிகேடு, இது ஷிர்க் என்று அதற்கு விளங்குகிறது. மனித சமூகத்துக்கு இது விளங்கவில்லை என்றால் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. அப்ப இதுல உங்களுக்கு எது தெரியுது? பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்றால் நாங்க பறவையை விட சிறந்தவர்களா அல்லது தாழ்ந்தவர்களா? பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்ன? ஏன் அந்த பறவை தாமதமாகியது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவ்வளவு கண்டிப்பான வார்த்தைகளுக்கு, அவ்வளவு எச்சரிக்கைகளுக்கு ஏன் உட்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சமூகம் வழிகட்டுக் கொண்டிருக்கிறது, நரகத்துக்கு செல்கிறது. அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே என்ற அந்த கவலை. அருமையான சகோதரர்களே, இன்று நமக்கு அந்த கவலை உணர்வு வருதா? இன்று நம்மிலே சிலரை பார்க்கலாம், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி கோவிலுக்கும் போறான், சர்ச்சுக்கும் போறான், எல்லாத்துக்கும் போறான். இப்படி நம்ம ஒரு கூட்டம் அலைஞ்சு கொண்டிருக்குது. அப்ப இது இந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய உணர்வு. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இதை சொல்கிறான் என்று சொன்னால் இதிலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அட, இந்த பறவை இந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து இவர்களை காப்பதற்கு அந்த பறவை வழிவகை செஞ்சதா இல்லையா? அதற்கு பிறகு செய்தி கொண்டு போகப்படுகிறது, திரும்ப செய்தி வருகிறது. அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில் பீடத்தில் இருந்த அந்த பெண்ணும் அந்த கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்ற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். குர்ஆன் சொல்லுது தொடர்ச்சியாக. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இதை ஏன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு நாம் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம்? இந்த பறவையுடைய பங்களிப்பையாவது செஞ்சிருக்கிறோமா? இந்த பறவை செய்த ஒரு பங்களிப்பு அல்லாஹ்வுடைய தீனுக்கு, இந்த பங்களிப்பையாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் செய்திருக்கிறோமா? அருமையான சகோதரர்களே, நாம் பாவங்களை காணுகின்ற போது, சிறுக்கை காணும் போது, குஃபுரை காணும் போது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களை காணும் போது நமது உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் நினைச்சு பாருங்க. இவ்வளவு கவலைகள் வெளிப்பட வேண்டும். ஒருத்தர் வந்து சிறுக்க வந்து என்ன செய்யறாரு, அவர் மலர்ந்த முகத்தோடு சிறுக்க ஏற்றுக்கொள்றாருண்டா? சிறுக்கை குஃபுரை பிதுஅத்தை பாவங்களை மலர்ந்த முகத்தோடு ஏற்றுக்கொள்றாருண்டா? அவரிடத்தில் ஈமான் இல்லை என்று பொருள் இல்லையா? ஈமான்ல ஆக குறைந்த படித்தரம் தான் உள்ளத்தால் வெறுத்தல் என்ற பகுதி. என் அருமை சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் மரியம் அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான், 88-92 வரை உள்ள வசனங்களில் சொல்கிறான், வகாலு, அவர்கள் சொன்னார்கள், இத்தகதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டதாக அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒரு பெரும் அபாண்டத்தை ரப்புடைய விஷயத்தில் கொண்டு வந்து விட்டீர்கள். பெரும் ஒரு அபாண்டத்தை ரப்புடைய விஷயத்தில் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். இந்த அபாண்டம் இருக்கிறதே, இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன, வானங்கள் எல்லாம் வெடித்து சிதறிவிட பார்க்கின்றன. இந்த மனிதன் சொல்கின்ற இந்த அபாண்டம் இருக்கிறதே, ரப்பை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இவன் சொல்கின்ற இந்த அபாண்டம், ரப்பின் மீது சுமத்துகின்ற இந்த பழி, இந்த பழிக்காக வானங்கள் வெடித்து சிதறிவிட பார்க்கின்றன. அருள், அதே போன்று பூமிகள், அதே போன்று மலைகள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் வெடித்து சிதறிட பார்க்கும் போது ஒரு முஸ்லீம் கிறிஸ்துமஸுக்கு போய் என்ன செய்யறான், வாழ்த்து சொல்றான்டா. அப்ப இவன் ஈமான் எங்க இருக்குது? அப்ப இவன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? இவனுடைய நம்பிக்கை என்ன? நிறைய கேள்விகள் அங்கு வரும். வானங்கள் பூமி கூட சுபஹானல்லாஹ், இவைகளுக்கெல்லாம் என்ன கடமை? இவைகளுக்குரிய மனிதனுக்கு போன்ற கடமைகளா? அமானிதத்தை தான் அவைகள் சுமக்க மறுத்துவிட்டன எல்லாம் சொல்றானே, அந்த அமானிதத்தை இந்த வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் சுமக்க மறுத்துவிட்டன, இதை மனிதன் சுமந்தான். அப்ப இவைகளுக்குரிய கடமை என்ன தெரியுமா? அதற்கென்று அல்லாஹ் ஒரு டியூட்டியை கொடுத்திருக்கிறான், அந்த டியூட்டியை செய்ய வேண்டும். அந்த டியூட்டியை அவைகள் சரியாக செவ்வனை செய்து கொண்டிருக்கின்றன, அவைகள் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளுடைய உணர்வை பாருங்க, அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக் கொண்டான் என்ற இந்த அபாண்டம், இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் அப்படியே வெடித்து சிதற பார்க்கின்றன என்று சொன்னா நமக்கு கொஞ்சமாவது ஒரு கவலை வருதா? அட இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக எடுத்து வணங்குகிறார்களே, அல்லாஹுடைய குமாரர் என்று பழி சுமத்துகிறார்களே. சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஒன்றுதான். எப்படி பேசுறது? இஸ்லாமும் கிறிஸ்தவம் ஒன்று. ஏன்னா அவனுக்கு தெரியாது, இவனுக்கு இஸ்லாமும் தெரியாது கிறிஸ்தவமும் தெரியாது. சில வந்து சில பொழுது என்ன செய்வாங்க, கேள்வி கேட்கும் போது இஸ்லாமும் கிறிஸ்தவம் அது ரெண்டு ஒன்றுதான் இப்படி சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுபஹானல்லாஹ், வானங்கள் பூமி தாங்காத வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரன், நான் ஏன் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு ஒரு கலங்கம் சுமத்தப்படும் போது ஒரு உண்மையான மூமினுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு உண்மையான மூமினுடைய உணர்வுகளுடைய அந்த வெளிப்பாடு எப்படி அமைய வேண்டும், அதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களூடாக தெளிவுபடுத்துகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹுடைய தீனுக்கு ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டுமா, முதலில் கவலை வர வேண்டும். முதல் என்ன கவலை வர வேண்டும்? இப்படி எல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதே, சிறுக் நடக்கிறதே, குஃபுர் நடக்கிறதே, இவ்வளவு பெரிய மக்கள் வழிகேட்டிலும் அழிவிலும் இருக்கிறார்கள் என்ற அந்த கவலை முதலாவது உள்ளத்தில் வர வேண்டும். இந்த கவலை உணர்வு உள்ளத்தில் வந்தால்தான் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? இவர்களை எப்படியாவது மீட்க வேண்டுமே, இதுக்கு என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை நான் செய்ய வேண்டுமே, செய்தாக வேண்டும் என்ற உணர்வு அப்பதான் அடுத்துதான் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு கவலையே இல்லை என்று சொன்னா இவர்களை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் உண்டு, எனது வாழ்வு உண்டு, எனது தொழில் உண்டு, இப்படி ஒருத்தன் வாழ்வான்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எந்த பங்களிப்பும் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பங்களிப்பை செய்ய விரும்பக்கூடியவர், அவருக்கு என்ன செய்யும்? ஒரு கவலை உணர்வு ஏற்படும். இந்த மக்களை வழிகேட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமே, இந்த மக்களை இந்த வழிகேட்டிலிருந்து காக்க வேண்டுமே. நீங்கள் முஸ்லீம்ல பார்க்கலாம் ஒரு நீண்ட ஒரு வரலாற்று சம்பவம், ஒரு சிறுவன், ஒரு குலாம், ஒரு நீண்ட சம்பவம் அது. அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் உஹுதுத், அந்த கிடங்கு வாசிகளுடைய சம்பவத்தை சொல்றானா இல்லையா சூரத்துல் புரூஜ்ல, அந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட வரலாறு அது. அதில் அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? அந்த சிறுவன், அவனை அந்த அரசனால் கொல்லவே முடியவில்லை. அந்த வரலாற்றை நான் சொல்லவில்லை, சுருக்கமாக படிப்பினைக்காக ஒரு இடத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். என் அருமை சகோதரர்களே, அந்த அரசனுக்கு அந்த சிறுவனை எந்த வகையிலும் கொல்ல முடியவில்லை. கடைசியில் சிறுவனை ஆலோசனை வழங்குகிறான், என்னை கொல்ல வேண்டுமா? இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் நீ ஒன்று திரட்டு, அனைவரையும் ஒன்று திரட்டி விட்டு நீ இந்த அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து இந்த உலாமுடைய ரப்பின் பெயரால், இந்த உலாமுடைய ரப்பின் பெயரால் இதை நான் எரிகிறேன் என்று எரி, அப்ப அல்லாஹுடைய நாட்டத்தால் நான் கொல்லப்படுவேன். அதுபோன்றுதான் அவன் செய்கிறான். என் அருமை சகோதரர்களே, அந்த சிறுவனுடைய உயிர் பிரிகிறது, ஆனால் மொத்த ஊருக்கும் ஹிதாயத்து கிடைக்குது. மொத்த ஊருக்கும் என்ன கிடைக்குது? அல்லாஹுடைய தீன் போய் சேருகிறது, அல்லாஹுடைய மார்க்கம் போய் சேருகிறது. அந்த சிறுவன் தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறான். எதற்காக? அனைவருக்கும் நேர் வழி போய் சேர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய மார்க்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காக. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பு, அல்லாஹுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு செய்யப்பட்ட பங்களிப்பு இது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கும் போது நமக்கு என்ன உருவாக வேண்டும்? என்ன ஒரு ஈமானிய உணர்வு மேலோங்க வேண்டும்? அல்லாஹுடைய தீனுக்கு நாம் உயிரை கொடுக்கல, குறைந்த ஒரு பங்களிப்பையாவது செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு, அல்லாஹுடைய தீனுக்கு நான் ஒரு குறைந்த ஒரு பங்களிப்பையாவது என் மூலம் செய்ய வேண்டுமா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நான் உங்களுக்கு சொல்கின்ற இதோடு நமது வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு எறும்பை சொன்னேன், ஹுதுஹுதை சொன்னேன், அடுத்து பாருங்க, அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஐயறிவு உள்ள படைப்பினங்கள், இந்த மனிதன் தான் உயர்ந்த படைப்பு என்று அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுடைய பயன்பாட்டுக்காகத்தான் மற்ற அனைத்தையும் படைத்திருக்கிறான். அந்த ஏறிய படைப்பினங்கள், இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நாங்கள் ஹைபரிலிருந்து திரும்புகிறோம், ஹைபரிலிருந்து மதீனாவுக்கு திரும்புகின்ற போது நமக்கு உஹத் விளங்கியது, உஹத் மலை தென்பட ஆரம்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஜபலுன், இது ஒரு மலை என்று சொல்கிறார்கள், இது ஒரு மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு என்று சொல்கிறார்கள். இந்த மலை எம்மை நேசிக்கிறது, மலை, அந்த உஹத் மலை எம்மை நேசிக்கிறது, நாம் அதை நேசிக்கிறோம். இதில் உள்ள படிப்பினை என்ன? இதிலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினை என்ன? ஒரு மலை அதுக்கு என்ன கடமை இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும் என்ற கடமை மலைக்கு இருக்குதா? அப்படி ஒரு கடமை இருக்குதா? அல்லாஹ் அதை எதற்கு படைத்திருக்கிறான்? அதனுடைய பணியை செய்தால் போதுமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள்? உஹத் எம்மை நேசிக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஒரு மலை அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஈமான் கொண்ட மக்களை நேசிக்கிறது என்றால் நமது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த நேசத்தில் நானும் நீங்களும் உண்மையாளர்களா? அதான கேள்வி. நானும் நீங்களும் அந்த நேசத்தில் உண்மையாளர்களாக இருக்கிறோமா, அல்லது அதை வெறும் வார்த்தையாக சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா? கேட்க வேணுமா இல்ல இந்த கேள்வியை? உஹத் மலை அதற்கு கடமை கிடையாது, அது அப்படி நேசிக்கலண்டா அது மூமினாக மாட்டாது, அப்படி எந்த கடமையும் அதுக்கு இல்ல. அந்த மலையே அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்து இருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் எமக்காக, எமது ஹிதாயத்துக்காக, எமது மறுமை வெற்றிக்காக, எமது வாழ்வினுடைய சுவீட்சத்துக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்களே அல்லாஹ்வுடைய ரசூல், அந்த ரசூலை நானும் நீங்களும் எவ்வளவு நேசிக்க வேண்டும்! எனவே நறுமையான சகோதரர்களே, இதோடு நாம் உரசி பார்க்க வேண்டும். ஒரு மலை அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்திருக்கிறது என்று சொன்னால், நமக்காகவே வாழ்ந்து மரணித்தார்களே அந்த தூதர், அவரை நாம் எந்த அளவு நேசிக்க வேண்டும்! மறுமையில் அனைவரும் கைவிட்டு விடும் போது, அனைவராலும் நானும் நீங்களும் கைவிடப்படும் போது, அனைத்து உறவுகளும், இந்த உலகத்தில் எந்த உறவுகளை எல்லாம் நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம், அந்த உறவுகள் எல்லாம் ஒருவரை விட்டு ஒருவர் விரண்டோடும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து மட்டும்தான் வரும், உம்மதி, என்னுடைய உம்மத், எனது சமுதாயம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம் என்ற வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலிருந்து மாத்திரம்தான் வெளிப்படும். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ரசூல், நாம் அவர்களை உண்மையில் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவருடைய முன்மாதிரிகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப உஹதுடைய மலை அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அப்படி ஒரு கடமை இல்லாதிருந்தும் அதுபோன்று அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை நேசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தை பெற வேண்டும், அதற்கேற்ப எமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நீங்கள், இந்த செய்தியையும் நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். இந்த செய்தி, அதாவது ஒரு பெண்மணி, ஒரு அன்சாரிய பெண்மணி, அந்த பெண்மணியுடைய பங்களிப்பை பாருங்க. அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு பேரித்த மரம், ஒரு தூணாக இருந்த ஒரு பேரித்த மரம், அதை தான் என்ன செய்வாங்க, மேடையாக பயன்படுத்தி உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தான். அந்த பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, நான் ஒரு மேடை உங்களுக்கு அமைத்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். ஒரு பெண்மணி. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் இந்த பங்களிப்பையாவது செய்ய வேண்டும். என்ன உணர்வது? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் இந்த பங்களிப்பையாவது செய்ய வேண்டும். என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு ஒரு மேடையை நான் அமைத்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அனுமதி கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு மிம்பர் மேடையை அவர்கள் செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஜும்மாவுடைய நாளில் ஏறி அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கின்ற போது, ஒரு சிறு பிள்ளை அழுதால் எப்படி அந்த அழுகுரல் வெளிப்படுமோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஏறி நின்று உரை நிகழ்த்துவார்கள். அந்த பேரித்த அந்த மரம், அந்த தூண், அதிலிருந்து அந்த அழுகை குரல் வெளிப்பட்டது. அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிம்பரிலிருந்து இறங்கியவர்களாக வந்து அதை தனது கையினால் அப்படி என்ன செய்கிறார்கள், தனது புனித கையினால் அப்படி அதை தொடுகின்றார்கள். அப்போதுதான் அது அமைதியாகிறது, அமைதி அடைகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கானத் தபுக்கி அலாமா கானத் தஸ்மா மின திக்ரி இந்தஹா, அதை வளமையாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த திக்ர், இந்த உரை, இதை கேட்க முடியவில்லை என்ற அந்த கவலை. அருமை சகோதரர்களே, இந்த கவலை, இந்த பேரித்தம், இந்த மரம், அந்த தூண் இதற்கு இருக்குது என்று சொன்னால், இப்படியான ஒரு உணர்வு. அப்ப இது வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பிரிவை நினைத்து வேதனைப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நமது உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதனுடைய உணர்வு என்ன? என்னை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடையாக பயன்படுத்தினார்கள், என் மீது இருந்து உரை நிகழ்த்தினார்கள். அப்ப அது அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு பங்களிப்பை செய்ய விரும்புது என்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்னுடைய பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பு அல்லாஹ்வுடைய தீனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? இதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமது பயன்பாட்டுக்காக படைத்த இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுவை துதி செய்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை விரும்புகிறது, அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது என்று சொன்னால் நமது நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதோடு நாங்கள் கொஞ்சம் நமது வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும், நமது நிலையை உரசி பார்க்க வேண்டும். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க, உட்கார்ந்து பல மணி நேரங்கள் மணிக்கணக்காக பேசுவார்கள். அந்த நாட்டில் பாத்தீங்களா, அந்த நாட்டில் இழப்பு, இங்க முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள், அங்கு தாக்கப்படுகிறார்கள். இப்படி என்ன செய்யறாரு, தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துறார். கவலைகளை வெளிப்படுத்து வரவேற்கத்தக்கது, ஆனால் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து இருக்க மாட்டார். இந்த மக்களுடைய விடிவுக்காக இவ்வளவு மக்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களே, அநியாயக்கார ஆட்சியின் மூலமாக நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்களே, அநீதிக்குட்படுத்தப்படுகிறார்களே, அவர்களுடைய அந்த சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த எண்ணி இதற்காக ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்திருக்க மாட்டார். இப்படி கவலையை வெளிப்படுத்துவோட தொழுகை இருக்காது, மார்க்கம் இருக்காது. அப்ப அருமையான சகோதரர்களே, அப்ப உண்மையான அந்த கவலை என்று சொன்னால் எங்கு அது வெளிப்பட வேண்டும்? நீங்க அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக கையேந்தி இருக்க வேண்டுமா இல்லையா, அவர்களுக்காக துவா செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ், இவ்வளவு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் இருகரம் ஏந்தி ரப்பிடம் பிரார்த்திப்பது எமது கடமையா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு எறும்புக்கு இருந்த உணர்வு கூட நமக்கு இல்லை என்று சொன்னால் நமது சமூகத்தை பற்றி நாம் யார்? அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் அவருடைய கஸ்வா என்ற அந்த ஒட்டகம் ஹுதைபியாவுடைய அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைகின்ற போது அது என்ன செய்யுது, அப்படியே மண்டியிட்டு விடுகிறது. கஸ்வா மண்டியிட்டு விடுகிறது. சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எழுந்து முயற்சி செய்கிறார்கள் அதை எழுப்பி விடுவதற்கு, ஆனால் அடம் பிடிக்கிறது. அந்த நேரத்திலே நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், கஸ்வா அடம் பிடிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடம் பிடிப்பது என்பது அதனுடைய குணம் அல்ல, அது அதனுடைய குணம் அல்ல. எந்த ரப்புல் ஆலமீன் கஅபாவுக்குள் அந்த மக்காவுக்குள் நுழைய விடாமல் அந்த யானை படையை தடுத்தானோ அவன் தான் இந்த ஒட்டகத்தையும் தடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரப்புடைய ஆற்றல். அப்ப அந்த யானைகள் அபுரஹா என்ன செய்கிறான், அதை கஅபாவை நோக்கி வாதி முஹஸ்ஸிரில் இருந்து நகர்த்துகின்ற போது அது கஅபாவை நோக்கி நகரவே இல்லை, வேறு பக்கங்களுக்கு நகர்த்தும் போது அது ஓட ஆரம்பிக்கிறது. இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய தீனுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்றால், யானைகள் அல்லாஹுடைய தீனுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்றால், கஸ்வா என்ற ஒட்டகம் ரப்புடைய கட்டளை ஏற்று அல்லாஹ்வுடைய தீனுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது என்றால், எனது உங்களுடைய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு இந்த தீனுக்கு சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு இப்படி இந்த கடமைகள் எதுவுமே இல்லாத, இந்த கடமைகள் எதுவும் இல்லாத, இந்த அமானிதத்தை சுமத்தாத இந்த படைப்பினங்கள் எல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறது, அனைத்தும் இந்த ரப்புக்கு கட்டுப்படுகிறது என்றால், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துகள் என்ன, அருள்கள் என்ன, எண்ணி பார்க்கலுமா எவ்வளவு நேமத்துகளை அருள்களை செய்திருக்கிறான். அவன் சொல்கிறான், உங்களுக்கு இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன், இந்த அனைத்தை நான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தேன், இதனுடைய முழுமையான பயன்பாட்டை நீங்கள் அடைகிறீர்கள். அப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் அருள் செய்திருக்கும் போது நாம் அந்த ரப்புடைய தீனுக்கு செய்கின்ற ரப்புக்கு, அவன் ரப்புக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு வாழ்கிறோம், அவனுடைய தீனுக்கு நாம் எவ்வளவு பங்களிப்பு செய்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு முன் சென்ற வரலாறுகள்ல ஒரு சில வரலாறுகள் நான் தொட்டி காட்டுகிறேன் உங்களுக்கு, ஏன்னா இந்த வரலாறுகளோடும் எமது வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் நாம் உலக கல்வியை தேடுவது, அந்த உலக கல்வியை தேடியதன் பிறகு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெறுவது, அதற்கு பிறகு ஒரு வீட்டை கட்டுவது, ஒரு நல்ல ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிப்பது, இதெல்லாம் உலகத்துடைய தேவைகள். இதுதான் இலக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்ம சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையானவுடைய இதுதான், இதை தாண்டி ஒன்று கிடையாது. அவனுடைய இலக்கில் என்னது, நன்றாக படித்துவிட்டு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற வேண்டும், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும், லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும். என்ன சொல்லுவாங்க, லைஃப்ல இப்ப நான் செட்டில் ஆகிவிட்டேன், அதுக்கு அங்கே ஒன்றுமில்லை, அது அங்கே எதுவுமே இல்லை. இப்படி ஒரு மூமின் இருக்க முடியுமா? இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில இந்த தேவைகளை நிறைவு செய்யலாம், அதற்கு எந்த தடையும் மார்க்கம் விதிக்கவில்லை. ஆனால் இது இலக்கல்ல. இலக்கு என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறேன், அதுதான் இலக்கு, அதுதான் மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது. என் அருமையான சகோதரர்களை, அப்துல்லாஹ் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அந்த நபித்தோழர் இவரே சிரமப்படுகிறார். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு உஹது வருகிறது. உஹதுடைய போருக்காக மக்கள் தயாராகின்றார்கள். அந்த நேரத்திலும் அந்த நபித்தோழர் வருகிறார். இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சலுகை கிடைச்சா அதை எவ்வளவு பயன்படுத்தலுமோ அவ்வளவு பயன்படுத்த. ரசூலுல்லாஹ் தனது வாழ்நாள்ல ஒரு நாள் சூரியன் உதித்த பிறகு ஃபஜ்ர் தொழுதாங்கன்னா காலம் முழுக்க அப்படிதான் தொழுது. ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல ஒரு முறை அப்படி நடந்திருக்கும். இது என்ன செய்யறது, வாழ்நாள் முழுக்க அதுதான் நிலைமை, இப்படி போகுது. இந்த நபித்தோழருக்கு சலுகை அளிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. போர் என்பது சாதாரண ஒரு அழைப்பா? அது தொழுகைக்கு போன்ற ஒரு அழைப்பா? உயிர், உயிரோடுதான் அங்கு விலை பேசப்படும். என் அருமையான சகோதரர்களே, அந்த நபித்தோழர் சலுகை அளிக்கப்பட்டிருந்தும் மறுபடியும் வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் உஹதில் கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதற்குரிய அனுமதியை தாருங்கள், எனது பிள்ளைகள் என்னை தடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு கடமை இல்லை, நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு அதற்குரிய சக்தி இல்லை. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த நிலையிலே, இந்த ஊனமுற்ற நிலையில் நான் அந்த சுவர்க்கத்தில் வளம் வர அதை உலா வர விரும்புகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று திரும்பவும் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அவர்கள் அந்த உஹதுடைய போர்க்களத்துக்கு செல்கின்ற போது பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும் அர்சுக்னி ஷஹாதா வலா தருதுனி இலா அஹ்லி, யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதா என்ற அந்த வீர மரணத்தை எனக்கு தந்து விடுவாயாக, எனது குடும்பத்தின் பக்கம் என்னை திருப்ப அனுப்பிவிடாதே என்று துஆ செய்தார்கள். துஆ செய்தவர்களாகத்தான் அவர்கள் உஹதிலே கலந்து கொள்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நம்மை போன்று உடல் ஆரோக்கியம் அவருக்கு இருக்கவில்லை, ஜிஹாத் அவருக்கு கடமையாக இருக்கவில்லை. ஆனால் எதை விரும்புகிறார்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் பங்களிப்பு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியிலே மேலோங்குவதற்கு எனது பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு பங்களிப்பு எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் இப்படி ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியிலே மேலோங்குவதற்கு, இந்த பூமியிலே உயர்வதற்கு நான் இப்படி ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வரலாறுகள் அதற்கு நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களை, வாழ்நாள் சிலர்கள் 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் வாழலாம். ஆனால் அந்த வாழ்க்கையிலே சாதிக்காததை சில நபித்தோழர்கள் சில குறிப்பிட்ட வருடங்களில் சாதித்தார்கள். நீங்க பார்க்கலாம், அவங்களோட வாழ்நாள்ல அவங்க சாதித்ததற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம். சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு உங்களுக்கு தெரியும். சாதி இப்னு முஆத் அவர்கள் வெறுமனே 6 வருடங்கள் தான் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள். 6 வருடங்கள், 30 முப்பத்தி ஆறு வரை 6 வருடங்கள் தான் அவர்கள் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இடம், அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு பங்களிப்பை அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்துவிட்டு தான் மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை செய்தார்கள். அருமையான சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, அவருடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், எந்த எந்த இடத்திலெல்லாம் அவங்க ஈமான்ல அவங்க அந்த உறுதியை பலத்தை வெளிப்படுத்தினாங்க, எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தினார்கள். அவ்வளவு நெருக்கடியான இடங்கள் எல்லாம் அந்த பலத்தை வெளிப்படுத்தினார்கள். பனு குறைலா அவர்கள் நினைத்தார்கள், சாதி முன்மாத எங்களுக்கு நெருக்கமானவர், அவர் எமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்வார் என்று நினைத்தார்கள். இல்லை, ரப்புடைய தீர்ப்பை தான் சொன்னார்கள், ஆண்கள் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் தீர்ப்பளித்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹுடைய அருஷ் குலுங்கியல் என்று ஒரு சிறப்பை அல்லாஹுடைய ரசூல் கொடுக்கிறாங்க என்று சொன்னா, அதாவது 70,000 வானவர்கள் அவருடைய ஜனாசாவுக்காக சமூகம் அளித்தார்கள் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, இந்த சிறப்புகளை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் 6 வருடங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தீனுக்கு நாம் பங்களிப்பு செய்ய வேண்ட விரும்புகிறோமா? முதலாவது உள்ளத்தில் இருந்து அது வர வேண்டும். அது எங்க இருக்க வேண்டும்? உள்ளத்தில் அந்த கவலை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும், இது எனது தீன், இது எனது மார்க்கம், எனது உயிரை விட மேலானது, இது எனது உயிரை விட இது புனிதமானது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா என்ன சொன்னார்கள், அதாவது இந்த பூமியிலே தீன் மரணிக்கிறதா, தீன் கொல்லப்படுகிறதா, நான் உயிர் வாழ்வதில் எந்த சிறப்பும் இல்லை, நான் மரணித்து இந்த தீன் உயிர் வாழட்டும் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு யாரு? அல்லாஹு தாலாவே குர்ஆன்ல சலுகை அளித்து விட்டான் இல்லையா, உளி வரர் என்று சொல்லி, அதாவது நோயுடைய காரணங்கள், வேறு வேறு இந்த குருட்டுத்தன்மை, பார்வையற்ற நிலை, இந்தப்படியான காரணங்கள், நோயுடைய வயோதிபம், வயது முதிர்ந்த நிலை, பலவீனம், இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சலுகை அளிக்கிறான், ஜிஹாதில் எல்லாம் இவர்களுக்கு சலுகை. நீங்க ஹிஜ்ரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், கண்கள் தெரியாத ஒரு நபித்தோழர், சுமார் 450 கிலோமீட்டர்கள் மக்கா மதீனாவுடைய தொலைவு, முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் இவரும் ஒருவர், முதலில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களும் அதில் ஒருவராக இருந்தார். ரப்புடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையான சோ, இவர்கள் எல்லாம் மறுமையில் வந்து ரப்புக்கு முன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்த பங்களிப்புகளை சொல்லும் போது நமது நிலை, இவர்களுக்கு இந்த கட்டாயம் இல்லாமல் இருந்தும் செய்தார்களே. என் அருமை சகோதரர்களே, ஹிஜ்ரி அதாவது 14 வருடம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அனைத்து கவர்னர்கள், தளபதிகள் அனைவர்களுக்கும் அவசரமாக என்ன ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அவசரமாக அவர்கள் தங்களுடைய அந்த ஆயுதங்கள் பலத்தோடு அவர்கள் மதீனாவுக்கு வர வேண்டும், அவசரமாக வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள். அனைவரும் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அந்த அழைப்பை ஏற்றி மதீனாவுக்கு வருகிறார்கள். அதாவது பாரசீகத்துக்கு எதிரான அந்த போருக்காக, அந்த காதிசியாவுடைய யுத்தத்துக்காக படையை தயார்படுத்துகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த படையில் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். கண்கள் தெரியாதவர், அல்லாஹ் குர்ஆனின் மூலம் 4வது அத்தியாயத்திலே அந்த சலுகை அவர்களுக்கு வழங்கிவிட்டான். 4வது அத்தியாயத்தினுடைய 95வது வசனத்தில் அவர்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை என்ற செய்தி அதில் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் காதிசியாவுடைய அந்த போரிலே அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருடைய அழைப்பை ஏற்று அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். யாரு? அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள், கண்கள் தெரியாத ஒரு நபித்தோழர். எனவே என் அருமையான சகோதரர்களை, இவர்கள் அல்லாஹுடைய தீனுக்கு இப்படி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதுவும் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் அல்லாஹுடைய தீனுக்கு எதிராக எவ்வளவு அபாண்டங்கள், எவ்வளவு இந்த தீனின் மீது களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது, நாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால், நமது ஈமானிய உணர்வுகளை நாம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டுமா இல்லையா? எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெண்களும் சளைத்தவர்களாக இருக்கவில்லை. வரலாற்றினை எடுத்து பாருங்கள், எவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள், எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது ஒரு கற்பிணி பெண்ணாக அவங்க என்ன செய்யறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். குபாவை அடையும் போது பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள். இந்த சொகுசான ஒரு பயணத்தை கூட ஒரு கற்பிணி பெண் செய்ய மாட்டாள். அங்கு பாத்தீங்கன்னா கரடு முரடான அந்த பாதையிலே உள்ள ஒரு பயணம், சுமார் ஒரு 13-14 நாட்களுடைய பயணம், கரடு முரடான ஒரு பாதை. ஒரு கற்பிணி பெண் அந்த பயணத்தை அல்லாஹுடைய தீனுக்காக செய்கிறார் என்று சொன்னால் இவர்களுடைய பங்களிப்பு இது அல்லாஹுடைய தீனுக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்கு நாம் சில பொழுதுகள் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, பெரிதாக நாம் நினைக்கிறோம். எப்படி பெரிதாக நினைக்கிறோம் தெரியுமா? என்னிடத்தில் கோடிக்கணக்கான பணம் இல்லை, என்னிடம் என்னது லட்சக்கணக்கான பணம் இல்லை, என்னிடம் வசதி வாய்ப்பு இல்லை, இப்படியே நினைச்சு நினைச்சு ஒதுங்குறது. நபி தோழர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, செல்வந்தர்கள் எத்தனை பேர் விரல் விட்டு என்னலாம், அனைவரும் ஏழைகளாக இருந்தார்கள். அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? அவருடைய ஈமானிய உறுதி, அந்த ஈமானிய பலம், அது அவர்களுக்குள் செல்வாக்கு செலுத்தியது. அதனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர்கள் பங்களிப்பை செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்யக்கூடிய பங்களிப்பு ஒரு ரியாலுடைய பங்களிப்பாக இருக்கலாம். ஆனால் அங்கே அந்த நீயத்து இருக்குதே, அந்த எண்ணம், அது எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான், வெற்றி பெற செய்வான். இதில் நீங்க எவ்வளவு நிதர்சனமான ஆதாரங்கள் இதில் பார்க்கலாம். நறுமை சகோதரர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும், இங்க சவுதியில் எல்லாம் அதிகமாக பிரிண்ட் பண்ணி விநியோகிக்கப்படுகின்ற ஒரு புத்தகம் தான் இந்த அன்புள்ள அம்மா. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அன்புள்ள அம்மா என்ற இந்த புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் அவர் என்ன செய்யறாரு, தனது தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் தனது தாய்க்கும் அந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எழுதிய ஒரு கடிதம். என்ன அவருடைய கவலை எதுவாக இருந்தது? எனக்கு கிடைத்த இந்த நேர்வழி எனது தாய்க்கும் கிடைக்க வேண்டும், எனது தாய்க்கும் இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற கவலையில் எழுதுகிறார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த பணியை ஏற்றுக்கொண்டான் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? பல லட்சங்கள்ல மில்லியனை தாண்டி அந்த புக் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். பல மொழிகள்ல அவர் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார் இது இப்படி ஒரு நிலைக்கு செல்லும் என்று. அருமை சகோதரர்களே, ஒரு கடிதம், அந்த பணி, இது உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாரம். என்னவென்றால், நாம் இஹ்லாஸாக உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யும் போது அல்லாஹ் அதை கபூல் செய்தால் அது கபூல் தான், அதை யாராலும் தடுக்கல, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப இதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய பங்களிப்பு பெரிதாக இருக்க வேண்டும், நான் ஒரு செல்வ நிலையில் இருக்க வேண்டும், இல்லை, அதெல்லாம் கற்பனைகள், அது சைத்தான் போடக்கூடிய மாயைகள், அந்த வலையில் சிக்கிவிடக்கூடாது. மாறாக நான் ஒரு குறைந்த பங்களிப்பையாவது அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்வேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்வேன், அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் இஹ்லாஸாக செய்வோமா, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ரப்புடைய பொறுப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது வஅஸ்ஸின் லின்நாஸ் பில் ஹஜ், நீங்க ஹஜ்ஜிக்குரிய அழைப்பை மக்களுக்கு விடுங்கள். அவர் அங்க அந்த அழைப்பை விடுக்கும் போது அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கும் அந்த அழைப்பு? எத்தனை பேர் அங்க இருந்திருப்பாங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த அழைப்பை விடுக்குமாறு சொன்னான், அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது யாரு? ரப்புல் ஆலமீன். கியாமத்துடைய நாள் வரை, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படும் காலம் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பு ஒவ்வொரு உள்ளத்தையும் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு எதை எடுத்துக்காட்டுது? நாம் இஹ்லாஸாக உள்ள தூய்மையோடு ஒரு பணியை செய்கிறோமா, அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ரப்புடைய பொறுப்பு. அதனால நறுமையான சகோதரர்களே, நீங்க தீனுக்கு செய்யற ஒரு குறைந்த பங்களிப்பை கூட அற்பமாக நினைக்காதீங்க, அற்பமாக கருதாதீங்க. ஒரு புக்கை நீங்க எடுக்கிறீங்க, ஒரு புக்கை எடுத்து ஒருவருக்கு கொண்டு போய் கொடுக்கறீங்க, இதை படிங்க என்று சொல்லி, இதை கூட நீங்க அற்பமா நினைக்காதீங்க. அது அவருக்கு நேர்வழியை கொடுக்கும். அந்த நேர்வழிக்கு காரணமாக உங்களுடைய ஒரு பங்களிப்பு அங்க இருக்குது, உங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு, சிறிய ஒரு முயற்சி அங்க இருக்குது. நிச்சயமாக இதற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, முதலாவது இந்த கவலை நமக்குள் உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் மரணிப்பதற்கு முன்னால் நான் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டுமே, அந்த பங்களிப்பை அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹுக்காக நான் செய்தாக வேண்டும் என்ற அந்த உணர்வு. நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் சில அமல்களை ஏற்றுக்கொண்டான். ஹதீஸ்களை நீங்க எடுத்து படிச்சு பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், அந்த அமல்களை நீங்க பார்க்கும் போது நீங்க எந்த ஒரு நன்மையும் குறைத்து மதிப்பிட மாட்டீங்க, எந்த ஒரு நன்மையும். இந்த ஹதீஸ் நீங்க புகாரியில பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ரஆ கல்பன் யஅக்குலு ஸரா மினல் அதஷ், ஒரு நாய் தாகத்தின் காரணத்தால் என்ன செய்து கடுமையான தாகத்தில் அது தனது நாக்கை மண்ணிலே தேய்த்துக் கொண்டிருக்கிறது, பூமியிலே தேய்த்துக் கொண்டிருக்கிறது. கடுமையான தாகத்திலே ஒரு மனிதர் அதை பார்க்கிறார். ஒரு மனிதர் அதை பார்த்து தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த தோழினான காலுரை அவர் அதை கலட்டுகிறார். அதை கலட்டி அதற்கு அந்த கிணற்றிலிருந்து அவர் என்ன செய்கிறார், தண்ணீரை எடுத்து நிரப்பி அதை அந்த நாய்க்கு புகட்டுகிறார். அந்த நாயுடைய தாகம் தீருகிறது. அருமை சகோதரர்களை, அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஃபஷகர் அல்லாஹ், அல்லாஹ் இந்த காரியத்தை நன்றியோடு ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் இந்த காரியத்தை நன்றியோடு ஏற்றுக்கொண்டான். அதோடு நின்றுச்சா, ஃபஅத்கலஹுல் ஜன்னா, அல்லாஹ் அந்த அடியானை சுவர்க்கத்தில் நுழைவித்து விட்டான். அல்லாஹ் அந்த அடியானை சுவர்க்கத்தில் நுழைவித்து விட்டான். என்ன செஞ்சார் அவரு, தாகித்திருந்த ஒரு நாய்க்கு நீர் புகட்டினார். அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் அல்லாஹுடைய தீனுக்கு செய்யக்கூடிய பங்களிப்புகள் இருக்கிறதே, அதை நாங்கள் குறைத்து மதிப்பிடவே கூடாது. குறைந்ததாக இருக்கலாம், பெரிய ஒரு தாக்கத்தை அது செலுத்தும். அது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யும், அது செலுத்தும். அது ரப்புடைய கையில் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி நீங்கள் எத்தனை எத்தனை வரலாற்று நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதரை சுவர்க்கத்திலே அவர் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். என்ன அவர் செஞ்சாரு, மக்களுக்கு பாதையிலே தொல்லை தரக்கூடிய ஒரு மரம், அதனுடைய ஒரு கிளை தொல்லை தந்து கொண்டிருக்கிறது, அதை அவர் அகற்றி விடுகிறார். அதுதான் செஞ்ச காரியம், செய்த காரியம் அதுதான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கக்கூடிய வேலையை தான் செய்து கொண்டிருந்தான். மஸ்ஜிது நபவிய கூட்டி பெருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களை, சமுதாயத்தில் இந்த நிலையில் உள்ளவங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க, இப்படியான நிலையில சில பொழுதுகளை சில ஆபீஸ்களை டீ போய் இருப்பார், சலாம் சொல்லுவார், பலர் அவருக்கு பதிலே சொல்ல மாட்டான். அவரோட சலாமுக்கு பெருமதி இருக்காது. அவர் சொல்வதும் சலாம், ஆனா என்னது சொல்வது யாரு, டீ போய். அதனால பெருமதி இல்ல. சமூகத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண நிலையில் உள்ளவங்களுக்கு என்னது, இப்படி ஒரு நிலையை தான் பாக்குறோம். இந்த பெண்மணி யாரு, மஸ்ஜிதை கூட்டி பெருக்கிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், ஆட்சித்தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அந்த பெண்மணி ஒரு சில நாட்களாக காணவில்லையே என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணியை காணவில்லையே என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த பெண்ணுக்குரிய கடமைகளை எல்லாம் செய்து நாம் அடக்கி விட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் அதை எனக்கு அறிவிக்கவில்லை கேட்கிறாங்க. ஏன் நீங்க சொல்லல. நறுமையான சகோதரர்களை, நாம் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களை அளப்பதற்கு அளவுகோள்கள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய ரசூலிடத்தில் இருந்த அளவுகோள்கள் வேறு. அந்த அளவுகோள்கள் தக்வாவை அடிப்படையாக கொண்டிருந்தது, இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எங்கே அந்த பெண்ணுடைய கபரை காட்டுங்கள், அந்த கபரை காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்போது கபரை காட்டுகிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் என்ன செய்தாங்க, தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபர்கள் எல்லாம் இருளால் நிறைந்திருக்கிறது, எனது தொழுகையின் மூலம், எனது துவாவின் மூலம் அல்லாஹ் அந்த கபர்களை பிரகாசமாக ஆக்குகிறான். முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ். நறுமையான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்குது. அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த துவா பிரார்த்தனைகள் அவங்களோட குடும்பத்தில் எத்தனையோ உறவினர்களுக்கு கிடைக்கல, ஆனா யாருக்கு கிடைச்சது, ஒரு பெண்மணி, மஸ்ஜிதை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவருக்கு கிடைக்குது. இதன் மூலமாக அல்லாஹுடைய தீனுக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு என்னது, மஸ்ஜிதை கூட்டி பெருக்கியதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்த பங்களிப்பது. அப்ப குறைத்து மதிப்பிடக்கூடாது. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இறுதியாக இந்த உரையில உங்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீன், இந்த தீன் இருக்கிறதே, இந்த தீனை பொறுத்தவரையில் நானும் நீங்களும் பங்களிப்பு செய்யாவிட்டாலும் இது மேலோங்கும், இது வெற்றி பெற்றே தீரும். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லிவிட்டான். அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் இதை அறிவித்து விட்டான். யுரீதுன அன் யுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், அவருடைய வாய்களால் ஊதி இந்த ஜோதியை இந்த ஒளியை அவர்கள் அணைத்துவிட நினைக்கிறார்கள். அல்லாஹ் இந்த பிரகாசத்தை ஒளியை நிறைவுபடுத்தியே தீருவான். இப்படி குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கியே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த இரவும் பகலும் எப்படி போய் சேருகிறதோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தீன் ஒவ்வொரு கதவையும் தட்டும், ஒவ்வொரு வீட்டையும் சென்று அடையும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, நானும் நீங்களும் என்ன கவலைப்படுறோம் தெரியுமா? என்ன கவலை? இந்த தீன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்து விட்டதே, இப்படி நாலாபுறங்களிலும் அல்லாஹ்வுடைய தீன் கலங்கப்படுத்தப்படுகிறதே, இதன் மீது வீணான கலங்கங்கள் சுமத்தப்படுகின்றனவே என்ற கவலைகள் இருக்குதானே. இந்த கவலைகள் நியாயமானவைகள். ஆனால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இந்த எல்லா நெருக்கடிகளுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கும். நானும் நீங்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், இந்த தீனுக்கு நான் செய்ய வேண்டிய பங்களிப்பு நான் செய்தே ஆக வேண்டும். இந்த தீன் மேலோங்கும். வரலாற்றில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாம் கடந்து வந்த அந்த பாதையில, அதாவது சாத்தாரிகளுடைய படையெடுப்பு இருக்குதே, அறிஞர்கள் வரலாற்றை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு சொன்னா, இஸ்லாம் அழிந்திருக்க வேண்டும் என்றால் அங்கு அழிந்திருக்கும். இஸ்லாம் இந்த பூமியிலே காணாமல் போயிருக்க வேண்டும் என்றால் அங்கு காணாமல் போயிருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை பாதுகாப்பது அவன். அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் செய்கின்ற பங்களிப்பு மிக மிக குறைந்ததாக இருக்கலாம், அது ஒரு ரியாலாக இருக்கலாம், அதை விட குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த பங்களிப்பை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நானும் நீங்களும் செய்ய வேண்டும். அதில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வைத்திருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தும். இது மிக முக்கியமானது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த கவலைகள் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்ன கவலை? நான் மரணிப்பதற்கு முன்னால், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பு, எனக்கு ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு திறமை இருக்காது, ஆனால் ஒரு புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுவதற்கு எனக்கு பணம் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு திறமை இல்லை, ஆனால் 10 புத்தகங்களை பிரிண்ட் பண்ணுவதற்கு எனக்கு பணம் கொடுப்பதற்கு சக்தி இருக்குது, செய்யலாம் இல்லையா? அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு, நான் இந்த சம்பவத்தை இதுக்கு முன்னும் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதாவது குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அஷேக் நபீலுல் அவதி, அவர் சொல்கிறார், நான் அமெரிக்காவுக்கு ஒரு முறை இஸ்லாமிய தாவா பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகின்ற போது அந்த சபையில் இருந்து ஒருவர் எழுந்து நின்றார். எழுந்து நின்று சொல்கிறார், இதோ எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ நண்பர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நான் மகிழ்ச்சி அடைந்து அவரை மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன். அவர் மேடைக்கு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு நான் கலிமாவை, ஷஹாதாவை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னர் அவரிடம் கேட்கிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மாற்றத்துக்குரிய பின்னணி என்ன, எது காரணமாக இருந்தது? அவர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர், பெரும் ஒரு தொழில் அதிபர், பல கம்பெனிகளுக்கு உரிமையாளர், நான் ஒரு பெரும் செல்வாக்கு படைத்த ஒரு செல்வந்தர், என்னிடத்திலே பணிபுரியக்கூடியவர்களில் நான் ஒரு பணியாளன், சாதாரண ஒரு பணியாளனாகத்தான் அவர் இருக்கிறார். அவரை நான் எப்போதும் மலர்ந்த முகத்தோடு தான் பார்ப்பேன். அவருடைய முகம் மலர்ந்ததாகவே காட்சியளிக்கும், சிரித்த முகத்தினுடனே இருப்பார். சில பொழுதுகள் நான் யோசித்தது உண்டு, அதை நான் இவ்வளவு பணம் படைத்தும் எனக்கு இப்படி இருக்க முடியாமல் இருக்கிறதே, சாதாரண ஒரு தொழிலாளியாக இருப்பவன், சாதாரண ஒரு ஊதியத்துக்கு பணிபுரியக்கூடியவன் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறானே, இந்த கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. அவர் சொல்கிறார், இந்த கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை இவரிடம் எப்படியாவது இதை கேட்க வேண்டும் என்று அவரை அழைத்து நான் கேட்கிறேன், எப்படி இது முடிகிறது, இவ்வளவு பெரிய பணம் படைத்து எனக்கு இது முடியவில்லையே. அவர் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது, ஒரு மூமினுடைய காரியம் வியப்பளிக்கக்கூடியது. அவனுடைய வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மைதான். அவனுடைய வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மைதான். ஒரு கஷ்டம் வருகிறது, பொறுமையோடு அதை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்கிறானா, அதற்கு நன்மைதான் பதியப்படும். ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கிறது, அல்லாஹுவை புகழுகிறான், அதற்கும் நன்மைதான் பதியப்படும். இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. மூமினுடைய வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மை. இப்படி அல்லாஹுடைய ரசூல் சொல்லியிருக்கும் போது நான் ஏன் கவலையோடு இருக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டார். இந்த வார்த்தைகள் தான் என்னை இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு தூண்டியது. நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய அருளால் இஸ்லாத்துக்காக பல கோடிகள் அவள் செலவழிக்கின்ற போதெல்லாம் அந்த சாதாரண ஒரு தொழிலாளிக்கும் அந்த நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு பல லட்சங்கள் செலவழிக்க முடியாது, பல கோடிகள் அவருக்கு செலவழிக்க முடியாமல் இருக்கலாம், பல ஆயிரங்கள் கூட அவருக்கு செலவழிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களே, எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள், நீங்கள் மலர்ந்த முகத்தோடு இருப்பது உட்பட, நீங்கள் புன்முறுவலோடு இருப்பது உட்பட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே. நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்ப நாங்க நினைக்கிறோம் நம்மிடம் செலவழிப்பதற்கு லட்சங்கள் இல்லை, கோடிகள் இல்லை என்று நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அது நமக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டே இருக்கும். நம் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்கிறது. சாதாரண ஒரு தொழிலாளின் மூலம் தொழில் அதிபருக்கு நேர்வழி கிடைக்கிறது. அவருடைய நேர்வழி ஹிதாயத்தின் மூலம் என்ன செலவு எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணிக்கிறாரோ அவருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் பெரும்பாலும் இல்லாததை தான் நினைக்கிறோம், இல்லாததை நினைத்துதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இருக்கிறத அர்ப்பணிக்க தயாரில்லை, இல்லாத நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கிறது எவ்வளவு இருக்குது, அதை நாங்கள் உரிய முறையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன மாதிரி நாங்கள் செயல்பட்டோம் என்றால் அதுவே பெரிய ஒரு பங்களிப்பு. நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்கின்ற பங்களிப்பு என்பது மேடைகளை போட்டு பேசுவது என்பது அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவது. அதை நாம் செய்தாலே போதுமானது, அதை நாம் செய்தாலே அது பெரிய மெசேஜ் ஏனைய சமூகங்களுக்கு. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் இந்த தீனுக்கு நான் ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும், ஒரு பங்களிப்பை செய்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.